உருமனத்தை சிறவு செய்த வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட ஒரு மனத்தை சிறவு செய்த வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட பூவனை கொண்டே இரு மனத்தை கொண்டருளே பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமனச்சீர் திருத்துண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமண கோலப்பெருமாள் மறைப்பெருமாள் எமது குல தெய்வமாவால் எமது குல தெய்வமாவால் திருச்சிற்றம்பலம் கோடி கொண்டார் தங்கள் கொண்ட பாணி குறைபாடாமே கூடி கூடி கொண்டார் தங்கள் கொண்ட பாணி குறைபாடாமே ஆடி பாடி அழுது நேகம் கண்பு தெரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டி தேடி தேடி தெரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டி ஓடி போய் பற்றுங்காரீர் ஓடி போயீர் பற்றுங்காரீர் ஓனகாந்தன் தளியுளீரே ஓனகாந்தன் தளியுளீரே அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவுருளினாலே சைவ சமய நெறியிலே இன்று போஷண விதிகள் பற்றித்தான் இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். போஷணம் என்பது வடமொழி, போஷணம் என்பது வடமொழி, உணவு என்பது தென்மொழி. உணவு இல்லாமல் எந்த உயிர்களும் வாழ முடியாது. உயிர்கள் உடம்போடு வாழ்வதற்கு உயிர் வாழும், உயிர் போயிடும். உயிருக்கு அழிவு கிடையாது, உடம்புக்குத்தான் அழிவு. அதனாலே வந்து எல்லா உயிர்களும் உணவை விரும்பும். உணவை விரும்பாத உயிர்களே கிடையாது. அது அந்தந்த உடலுக்கு தகுந்தவாறு உணவை உண்ணும். மற்றைய பிராணிகள் உணவு உண்பதற்கு எந்த விதிகளும் கிடையாது. பிராணிகள் உண்பதற்கு எந்த விதமான முறைகளோ மந்திரங்களோ விதிகளோ ஒன்றும் கிடையாது. அது எப்படி உண்டு பழக்கமோ எந்த உணவு உண்ணுமோ அது மாதிரி உண்டு விடும். மனிதர்கள் மாத்திரம் அந்த உணவு தந்தவன், உடல் தந்தவன், உலகை தந்தவன் கடவுள் என்று எண்ணி, உடலை தந்தவன், உலகை தந்தவன், உணவு தந்தவன் கடவுள் என்று எண்ணி அந்த கடவுளை நினைந்து உண்பது. கடவுளை நினைந்து கடவுள் நிறைவோடு உண்பது, உண்ட பிறகு நினைப்பது. அது வந்து எல்லாருக்கும் அது அமையறதில்லை, எல்லாரது மாதிரி செய்வது கிடையாது. செய்வர்களுக்குத்தான், செய்வர்கள் என்றால் தீட்சை பெற்றவர்களுக்குத்தான் அந்த விதி தெரியும். செய்வர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் பேரளவிலே செய்வர்களாக இருப்பவர்களுக்கு இது தெரியாது. தீட்சை பெற்று முறையாக செய்வ நெறி பாடம் கேட்டவர்களுக்குத்தான் அதுவும் தெரியுமே தவிர, தீட்சை மாத்திரம் வாங்கியிருந்தாலும் அவர்களுக்கு தெரியாது. தீட்சையும் பெற்று சைவ சமய நெறி முதலான சைவ நூல்களை படித்து பாடம் கேட்டாத்தான் அந்த முறைகளும் தெரியும். இல்லையானா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தீட்சை மாத்திரம் இருந்தா அவ அந்த தீட்சைக்கு உண்டான கிரியை என்ன பழைய இருக்கிறானா அதை அறகுறையா செஞ்சுட்டு போயிடுவான். அதனாலே தீட்சை வாங்கினால் சைவ நூல்களை அவசியம் கற்கவும் கேட்கவும் வேணும், கற்கவும் வேணும் கேட்கவும் வேணும். கற்றால் சில இடங்களில் சந்தேகம் வரும், கேட்டால் சந்தேகம் தீரும். அதனால கற்றலும் கேட்டலும் அவசியமானது. கற்றலில் கேட்டாலே நன்று என்பது கூட வாக்கியம் தான், கேட்கறதுதான் நிறைய சொல்லுது. அதனாலே இப்படி சைவ சமய நூல்களை படிக்கவில்லையானால் அவன் முழு செய்வன் ஆக முடியாது. அரை செய்வன், கால் செய்வன், அரைக்கால் செய்வன், வீசன் செய்வன், இப்படித்தான் போவான். அதே முழு செய்வன் ஆகணும்னா தீக்கையும் பெற்று தீக்கைக்குண்டான ஆசாரங்களை அனுப்பிப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு சைவ சமய நூல்களை சைவாச்சாரியர்கள் மூலமாக பாடம் கேட்கணும். கேட்டாத்தேன் சைவ சமய இந்த சைவ நெறி இங்கே பாடம் நடந்துச்சு, அந்த காலத்தில் நான் செயலாளராக இருக்கும்போது குருநாதன் மூலமா பாடம் நடந்துச்சு. ஆகவே அப்படி வந்து கேட்கவில்லையானால் அவன் சீர்ச்சை இல்லாதவன் அவனு உண்மைதான். இப்ப இந்த நெறிகள் தெரியலன்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டை போட்ட உடனே பயஞ்சு சாப்பிட்டு விடுவான், பொரியலை வச்ச உடனே சாப்பிட்டு விடுவான், பலகாரத்தை எடுத்து சாப்பிட்டு விடுவான். அவன் அப்படித்தான் சாப்பிட்றான், இவன் அப்படித்தான் சாப்பிடுவான், நான் அப்படி சாப்பிட்றேன்னு அர்த்தம் இல்லை. ஆகையினாலே தீக்கை பெற்றால் அந்த நெறிகள் முறைகள் உண்பது முதலாக உறங்குவது முதலாக நடப்பது முதலாக பேசுவது மற்ற செயல்கள் அத்துணையிலையும் நம்முடைய செய்வ முறைகள் நெறிகள் மந்திரங்கள் சம்பந்தமாக இருக்கும். அதான் செய்வனுடைய வாழ்வு. செய்வன் வாழ்வு தனியாக இருக்கும். அந்த ஒரு முறையைத்தான் திருஞான சம்பந்தர் அவதார சொல்லுகிற ஆசிரியராகி சேர்க்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவை சொல்லும் போது மறைகலந்த மனை வாழ்க்கைங்கிறார். மரபிரண்டும் செய்வ நெறி, மரபிரண்டும் செய்வ நெறின்னு போட்டார். பெண்ணு பெண் பிறந்த இடமும் செய்வ குடும்பம், மாப்பிள்ளை பிறந்த இடமும் செய்வ குடும்பம், மரபிரண்டும் செய்வ நெறி. வழிவந்த கேண்மையினார் பரம்பரை சொந்தம்னாரு. வேற வழிவந்த கேண்மையினார் அந்த வகையில் இந்த வகையில பரம்பரை சொந்தம் வழிவந்த கேண்மையினார். அவங்க எப்படி இப்ப எந்த சாமியை கும்பிடுவாங்கன்னா சிவபெருமானத்தவர் வேற சாமி தெரியாதுன்னாரு. அரவணிந்த சடைமுடியார் அடியாளால் அறியாது. அமனி நாயனார் சொல்லும் போது சிந்த செய்வது சிவன்களால் அல்லது ஒன்று இல்லார். அதே மாதிரி இங்க சிவவாத விரதையரையும் பகவதி அம்மையாரும் சொல்லும் போது அரவணிந்த சடைமுடியார் அடியாளால் அறியாது. சிவபெருமான் திருவடியை தவிர வேற அறியாதவர்கள். அரவணிந்த சடைமுடியார் அடியாளால் அறியாது பரவு திருநூற்றன்பு பாலிக்கும் தன்மையராய். திருநூற்றை மிக புக்கிஷமாக செல்வமாக அவர்கள் போற்றுவோம். அப்படின்னா திருநீர் பூஷாமல் இருக்க, திருநீர் இல்லாமல் இருக்காது. நெத்தியில எப்போதும் திருநீர் இருக்கணும். தீட்சை வாங்கிட்டா கட்டாயம் ஊதி பை சம்புடம் கட்டாயம் இருக்கணும். அதனாலே தீட்சை வாங்கிட்டா அந்த இது இருக்கணும். இப்போ குடிக்காலுக்கு போறோம் கத்தி வச்சிருக்காங்களே கட்டாயம். சமயத்தில் உள்ளது நீர், புரியுதா? அதனால தீட்சை பெற்றுக்கொண்டால் அவசியம் திருநீர் கையில் இருக்கணும். சம்புடத்தில் வச்சுக்கலாம், பையில வச்சுக்கலாம், அதுதான் பொருத்தம். இல்லைன்னா ஒரு பேப்பர்லயாவது மடிச்சுக்கலாம், அதை கட்டாயம் வச்சுக்கணும். திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது. திருநீர் தான் முதற் பொருள். சைவத்தில் முதற் பொருளாக இருப்பது திருநீர். உருத்தராக ரெண்டாவது திருநீர் உருத்தராக. எவரேனும் தாமாக விராடத்திட்ட சாதனம் திருநீர் கண்டாருவி. அதனால திருநீர் தான் முதற் பொருள், எடுத்த உடனே அதுதான் பூசி கொள்ளும். அதனால அப்படி பரவு திருநூற்றன்பு பாலிக்கும் தன்மையராய் வரவு மறை மனை வாழ்க்கை வியப்பை தான். மனை வாழ்க்கை வாழ்கின்றாலும் மனை வாழ்க்கை அந்த மறை இல்ல வேதத்தில சொல்லி இருக்கப்பட்டபடி வாழ்கிறார். பேசுவது, நடப்பது, உண்பது, உறங்குவது, படுப்பது, நடப்பது எல்லாமே அந்த வேதத்துல சொல்லி இருக்கிற விதிப்படி. இதெல்லாம் செய்வனுக்குத்தான். அந்த மாதிரி அவர் நடந்தபடியினாலே, இரண்டு பரம்பரையும் செய்வ நெறியா இருந்தபடியினாலே, இவர்கள் செய்வ நெறி நின்றபடியினாலே, செய்வ சமயத்தை வளர்க்கிற ஒரு குழந்தை ஆச்சரியமா பிறந்துச்சு. எந்த குழந்தை? தெரியாது இருந்தது. அப்படி ஒரு 27 பாட்டு என்னமோ சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு ஞானசுந்தர அவதாரம். நாம 27 பாட்டு சொல்லி அந்த ஊர் பெருமை, அதுவும் செய்வங்கலந்து அந்த ஊர்ல இருக்கிற மரங்கள் கூட யாகம் பண்ணுகிறான். எதுக்கு சொல்றேன் பாருங்க, அந்த ஊரு சைவம், அந்த ஊரிலே வாழ்கின்றவர்கள் சைவம், அந்த மரங்கள் கூட சைவம், சைவமா இருக்குது. அதற்கு மேலே வந்து அவங்க அப்பா அம்மா சைவம், பரம்பரையே சைவம், இப்படி எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் இருந்தபடியினால ஞானசுந்தரங்க அவதாரம் பண்ணார். இத்தனை தவம் கூடியபடியினாலே, இவ்வளவு தவம் கூடியபடியினாலே அங்க திருஞானசுந்தர அவதாரம் பண்ணார். அதனாலே தீட்சை பெற்று கொண்டால் மாத்திரம் போதாது. தீட்சை பெற்ற பிறகு அந்த சிவநெறி சைவ நெறி எல்லாவற்றிலும் கலந்து இருக்கவன், எல்லா எல்லா செயல்களிலும் அந்த சைவ நெறிக்கு உண்டான சிவசம்பந்தமான செயல்கள் கலந்து இருக்கவன். ஆகையினாலதான் இந்த ஆசிரியர் போஷண விதியை பத்தி இத்தனை சொல்றாரு. மறைஞான சம்பந்தம், மனிதன் உண்பதினாலதான் ஊக்கம் உண்டாவது, உண்பதினாலதான் ஊக்கம் உண்டாது. அதனால உண்ணும் போதும் சிவ நினைவோடு உண்ணுகிறான, சிவபிரசாதமாக மாறுது. சிவ மந்திரத்தை சொல்லி சிவனுக்கு நிவேதனத்தை பண்ணி பண்ணுகிறார் என்று சொன்னால் அது பூசையாக ஆகிவிடுகிறது. அது பூசையாக ஆகிவிடுது. இளையான் குடிமார நாயனார் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டாரு, சாமி வந்து காய்ச்சி தந்து அப்ப இளையான் குடிமார நாயனார் கூப்பிட்டு சொல்றாரு, நீ அன்பர்களுக்கு பூசை செய்த காரணத்தினால நீயும் உன் மனைவியும் சிவலோகத்துல வந்துருங்க அப்படின்னு சொல்லு. அன்பர்களுக்கு சாப்பாடு போட்டதுனாலேன்னு சொல்லல, அன்பர்களுக்கு பூசை முடியினபடினாலே, மகேஸ்வர பூசை, அன்பர்களுக்கு நீ உணவு தந்தபடியினாலேன்னு சொல்லல, உணவு தந்தபடியினாலே திருவம்புது அன்பர்களுக்கு படைத்தபடியினாலே நீ சிவலோகத்துக்கு வந்துருன்னு சொல்லல. அன்பனே, அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடு, அணங்குனா மனைவியோடு, அணங்கினோடு என்பரும் உலகம் ஏய், இருநிதி கிழவன் தானே, இருநிதி கிழவனா பெரிய செல்வத்துக்குடையவனாய குபேரன், இருநிதி கிழவன் தானே, முன்பெரு நிதியை பணப்பட்டியை கையில வச்சுக்கிட்டு உனக்கு முன்னால நின்றுகிட்டு இருப்பான், கை கட்டிக்கிட்டு என்ன வேணும் சாமின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்படியா நீ வந்து அங்க இருந்தார். அன்பனை, அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடு என்பரும் உலகம் ஏறி, இருநிதி கிழவன் தானே, நிதி கிழவன் நிதிக்கு உரியவன், இருநிதி கிழவன் தானே, முன்பெரு நிதியம் ஏந்தி மொழி வலி ஏவல் கேட்ப, ஓ ஏவல நீ என்ன உத்தரவு போடுற அதை அவன் கேட்பான். இப்ப ஆறு குபேர மொழி வலி ஏவல் கேட்ப இன்பமார்ந்து இருக்க என்றே அருசிதான் எவர்க்கு முக்கான் அப்படின்னார். யாரு? இளையான் குடிமார நாயனாரே சௌர்மான். அதனாலே சிவனடியார்கள் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அது பூசை. அது கணவன் சிவனடியாராக இருந்து மனைவி அந்த முறையில் பூசை பண்ணி சாப்பாடு போடுறான்னா அவ தவம் பண்ண வேண்டியதில்லை. அதனாலதான் உன்னை பெறானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்மணிவோம், அங்கவர்க்கே வாங்காவோம், அன்னவரே எங்கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன வரிசையே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோ நல்வு என்ன குறைவும் இல்லோம். எப்படி பாட்டு, எப்படி சிவகதி இங்க கிடைச்சு போகுது. சிவலோகம் பர்மனன்ட், கணவன் சிவனடியாராக இருந்து சிவநெறியில் இருப்பவனாக இருந்து அந்த கணவனுக்காக பூசையை பண்ணி, அவருக்கு மனைவி பூசை பண்ணி திருவமுது படைத்து முறையாக வணங்குகிறாள் என்றால் அப்புறம் அதை விட என்ன வேணும்? கணவனை வணங்குற பலன், சிவனை வணங்குகிற பலன், சிவனடியாரை வணங்குகிற பலன், அத்தனையும் கிடைச்சி போகுது ஒரே இடத்துல. சும்மா இருக்கிற கணவனை வணங்கினாலே பலன்னு சொல்லுது. அடிக்கிற கணவனை வணங்கினா கூட, அதுக்கு மேல படிக்கிற கணவனை வணங்கினா, ஞான நூலை படிக்கிற கணவனை வணங்கினா சொல்ல வேண்டியது. அதுக்கு மேல பூஜை பண்றான், அந்த கணவனை பூஜை பண்ணி சாப்பாடு போட்டா, இத்தனை தூரம் நாலு புப்போ போட்டு கும்பிட்டு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கணுமே, கிடைக்கணும். அப்பா அம்மாவை கும்பிடுற பாக்கியம், கணவனை வணங்குகிற பாக்கியம், ஆசிரியனை வணங்குகிற பாக்கியம், அடியாரை வணங்குகிற பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும். வணக்கத்தினாலே நமஸ்காரத்தினாலதான் அவன் உயர்ந்த பதிகள். இங்கே வணங்குகின்ற இடத்துல வணங்குகிறான் என்றால் அவன் எல்லாரும் வணங்க முடியாத அவன் வாழ்வான். சொல்லிய வாட்டின் பொருளும் சொல்லுவார், செல்வர் சுவரத்தின் உள்ளார் சொல்லடிக்கு பல்லோரு ஏத்த பணிந்து, பல்லோரு ஏத்த பணிந்து, அது ரெண்டு வகை அர்த்தம். இவர் சுவரத்துக்கு சொல்லுவார்கள், இவர்களை பல்லோரும் ஏத்துவார்கள், பணிந்து ஏத்துவார்கள், பல்லோரும் பணிந்து ஏத்துவார்கள். இங்கே சிவனை வணங்குகிறான் என்றால் அவனை எல்லாரும் பணிந்து வணங்குவார்கள். ஆகையினாலே எப்படி மனித வாழ்க்கையை தெய்வ வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது சைவ சமயம். மனித வாழ்க்கை அல்ல, நான் வாழ்கின்ற வாழ்க்கை மனித வாழ்க்கை அல்ல, தெய்வ வாழ்வாக, அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். அது கூட மட்டும்தான், வாழ்வாங்கு வாழ்தல் சாதாரணம். இது வாழ்வே வந்து சிவ சம்பந்தமான வாழ்வு, இறைகளோடு இசைந்த இன்ப இன்பத்தோடு இசைந்த வாழ்வும்பார் சுந்தரர். மனித வாழ்க்கையை மிருக வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொள்ளலாம். செய்ய கூடாத காரியங்களை செய்து பேசக்கூடாது, பேசி திங்கக்கூடாதுன்னா மிருக வாழ்க்கை. செய்யக்கூடாத காரியங்களை செய்து பேசக்கூடாது, பேசி உண்ணக்கூடாது உண்டான்னு வச்சுக்கோ, அது என்ன வாழ்க்கை? மிருக வாழ்க்கை. எல்லாம் சிவசந்தமா, அது சிவ வாழ்க்கை. அதனாலதான் இந்த ஆசிரியர் தீட்சை, ஆசிரியர் இலக்கணம், மாணாக்கர் இலக்கணம், தீட்சா விதி, பூஷா விதி எல்லாம் சொல்லி அதுக்கு மேல போஷண விதியை சொல்றாரு. அந்த போஷண விதியில அன்னத்தை நிவேதனம் பண்ணி, சிவனுக்கு நிவேதனம் பண்ணி, அதற்கு மேல அந்த பசி தீரும்படியாக ஆகுதியை பண்ணுங்கிறார். சாப்பிடுறத ஆகுதின்னு சொல்றார், சாப்பிடுறத ஆகுதிங்கிறார். சேடித்த அண்ணம் சிவனுக்கு மூலத்தை பாடித்தே ஆகுதியை பண், சிவருமானுக்கு மூல மந்திரத்தை சுவாகாந்தமாக உச்சரித்து முன்னே பலியிட்டு எஞ்சிய அன்னத்தை பசி தீரும் அளவும் புசித்தலாகிய ஆகுதியை பண்ணுது, புசித்தலாகிய ஆகுதியை அப்படிங்கிறாரு. ஆகுதியை பண்ணுங்க. இந்த உண்ணுகின்ற பொருள்களிலே சில விளக்கப்பட்ட பொருள்கள் இருக்கிறது. இப்போ விளக்கப்பட்ட பொருளையும் உண்ணுகிறோம், அது இல்லைன்னா சமையல் நல்லா இருக்காது என்று சொல்லி பண்ணுகிறோம். ஆனால் சைவத்தில் அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை. உள்ளி, வெள்ளுள்ளி, உதும்பரம், செம்முருங்கை, வள்ளி, பசளை, மதுக்கோவை, இதெல்லாம் சொல்லலையே, போன வாரம் சொல்லலையே. சரி சரி. ஐயாலே உள்ளி என்பது உள்ளியும், உள்ளினா வெங்காயம், வெள்ளுள்ளி வெள்ளை வெங்காயம், பூண்டு, பூண்டு வெங்காயம் சமையலில் சேர்க்கக்கூடாது. அத்தி, செம்முருங்கை, இதுகளை சேர்த்துக்கிறது இல்லை வழக்கமாக. செம்முருங்கை, வள்ளியம், வள்ளினா அந்த வள்ளி கிழங்குன்னு இருக்குது அல்லவா, சர்க்கரை வள்ளி கிழங்கு முதலானவரும் அந்த கிழங்குகள் வகைகள் உளுந்து, உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கிற வழக்கம் இல்லை, உருளைக்கிழங்கு. ஆமாம், வள்ளிங்கிறது கிழங்குகள் தான். பசலை, பசலைங்கிற ஒரு வகையான தலை இருக்கா? இருக்கும். மது, மதுவும், மதுதான் நம்ம சேர்க்க மாட்டோம். சரி. கோவை, கோவை, கோவைக்காய், கோவைக்காய், அதுக்கு மேல வெண்கத்தரிக்காய், கோழி முட்டையை போல்வதாகி வெண்கத்தரிக்காய். கத்திரிக்காயில வெள்ளை விளையன்னு இருக்குதுல்லப்பா, அந்த காய் ஆகாதுங்கிறார். தெரியல, அதுல ஏதோ போலா
இருக்கும்.
வெண்கத்தரிக்காயும், தேற்றாங்காயும், தேற்றாங்காய், வில்வக்காயும், கொம்மடிக்காய், இவைகள் ஆகாது. இதெல்லாம் மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. அந்த வெங்காயம், பூண்டு, வெண்கத்தரிக்காய், இவைகள் ஆகாதுங்கிறார். செம்முருங்கை, முருங்கையில சிவப்பு நிறமா இருக்கும் பாருங்க, அந்த முருங்கை ஆகாது. அதாவது அதான் குண்டு வைக்கல, ரசம் நல்லா இருக்காது, வெங்காயம் இல்லைன்னா சாம்பார் நல்லா இருக்காது. அது சைவர்கள் உண்ணக்கூடாதுன்னு இருக்கும். வெங்காயம் ராட்சச உணவு, ராசத உணவு. உணவில் ராசத உணவு, சாத்விக உணவு, தாமத உணவுன்னு இருக்குதுப்பா. இப்போ பழைய சுகத்திலிருந்து எருமமூர்லேருந்து வந்து இந்த நம்ம பழைய பொருள்கள் ஆறி போனது, இந்த மாதிரியான பொருள் எல்லாம் தாமத உணவுகள். மிக காரம் புளிப்பு அதிகமாக சூடாக உண்றது ராசத உணவுகள். வந்து பழ வர்க்கங்கள், பலகார வர்க்கங்கள், அன்ன வர்க்கம், இவைகள் சாத்விக உணவுகள். அது இக்கவரே நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனி எட்பூரி அவல் துவரை இளநீர் வண்டைச்சில் வயரப்ப வகை பச்சரிசி புட்டு வெளரிப்பழமி டிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசுக்கடலை பச்சன மணக்கடூர் விக்கின சமர்த்தன் அருளாளி. அவர் சாத்விக உணவர் தான் சாப்பிட்றாரா அரு விநாயகர், அதனாலதான் கனமா இருக்கார். அதனால இந்த முடிஞ்ச வரையில வெங்காயம் பூண்டை தவிர்க்கிறது நல்லது, தவிர்க்கிறது நல்லது. எண்ணெய் பின்னாக்கு பெரும்பிற்கு இவையும், எண்ணெய் பின்னாக்கு பெரும்பிற்குன்னு சொல்லப்படும் இவைகளையும். பிற்குல பெரும்பிற்குன்னு ஒரு காய் இருக்கும் போட்டுருக்குது, பிற்கங்காயிலே பெரும்பிற்கு. அதற்கு மேல வந்து இந்த பின்னாக்கு, பின்னாக்கு சில பேர் திம்பாங்க பாத்திருக்கீங்களா, அதுக்கு மேல உருண்ட சுரக்காய், சுரக்காய் மற்ற சேர்க்கப்படாத, அதுல இந்த உருண்ட சுரக்காய் அது கூடாது. இன்னும் என்ன இவை முதலா எல்லாம் ஒழிந்திருந்தும் அன்னம் அமுதமேயாம். இங்கே சொல்லப்பட்ட இவை முதலாகிய பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி புசிக்கும் அன்னமானது அமுதமேயாம். அதனால இப்படி குணம் மாற்றம் உண்டாகும், அந்த பொருளால குணமாற்றம் உண்டாகும். அதனாலே அவைகள் கூடாதுன்னு சொல்லி அப்படி நீக்கிவிட்டு உண்ணுகின்ற உணவு அமுதங்கிறாரு. அதற்கு மேலே பாலினோடு உப்பு படினும் நெய்படினும் உச்சிட்டம் ஏல விருதயன் உரன் அறியாமையினாலே பாலினோடு உப்பு கூடினும் எச்சிலே நெய் வார்க்கப்படினும் புசித்தவன் அக்குற்றம் போகும்படி இருதய மந்திரத்தை 100 தரம் ஜெபிக்க. அதனால பாலோடு உப்பு போட்டு அதை உபயோகப்படுத்த மாட்டோம், போட மாட்டோம். ஏதோ அறியாமையினால பட்டுருச்சுன்னா அதை நீக்கி விடுவோம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. அதுக்கு மேல இந்த நெய் எச்சில் விட்ட உச்சிட்டத்துல நெய் வார்ப்பது என்றால் சாப்பிட்ட பிறகு நெய் போட்டுக்கிறாருல்ல, போட்டு முதல்ல போட்டு போய் சாப்பிட்றேன் அப்புறம் நெய் போடுறேன் அப்படி எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, போடக்கூடாது. சாப்பிட்டா நெய் போடக்கூடாது, போட்டதோட சரி அப்புறம் போடக்கூடாது. அது உப்பு குறைச்சலா இருந்துச்சுன்னு என்ன பண்றது, அது வச்சுக்க வேண்டியதான், அது ஒடுக்க
வேண்டியதான்,
கரைசலா இருக்கணும், தனியா வச்சுக்கலாம். அதனால அது பெரிய குற்றம் இல்லை. நெய் மாத்திரம் சாப்பிட்டு எச்சில் உணவுல போடப்படாது, முதல்ல போனதோட சரி. நெய் போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு அதே கவச மந்திரத்தினால அஸ்திர மந்திரத்தினால புரோஜித்து கவச மந்திரத்தினால சுத்தி அந்த தீர்த்தத்தை வந்து இந்த தற்புட மந்திரத்தினாலே ஆசமனம் பண்ணிட்டு அதுக்கு முற்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோ. அப்போ போடுற நெய்யோட சரி, அடுத்த அவளும் நெய் போடக்கூடாது. சில இடங்களில் சாப்பிட்ட ஒருப்பாடு போட்டுக்குவாங்க, போட்டுக்கிட்டு ஆமாம் மிருத்தியும் செய்ய மிருத்தியும்னு செபிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை ஆசமனம் பண்ணுறது. கையினால் அன்னங்கறி உப்பு நெய் அகப்பையால் இடுக, இன்னவை கையால் இடையல். அன்னம் சோறு கறி பொரியல் வகைகள் உப்பையும் நெய்யையும் அதற்குரிய அகப்பையினாலே இடுக. அன்னத்தை கையில் தள்ளப்படாது, கையில் அள்ளி போடப்படாது, சோத்தை கையில் அள்ளி போடப்படாது. அதே மாதிரி கறிகளையும் அப்படித்தான், பொரியல் வகைகளையும் கரண்டியினால் தான் எடுத்து வைக்கணும். உப்பும் அதே மாதிரி, நெய் அகப்பையால் இடுக, இன்னவை கையால் இடுக, இவைகளை கையினால் இடப்படாது. கையினால் ஊறுகாய் ஆதி இடுக, கையினால் ஊறுகாய் எடுத்து வைக்கலாங்கிறார். கையினாற்றானே ஊறுகாய் முதலியவில் கையினாற்றானே பரிமாறு. அதற்கு தகுந்தாப்பில் எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதுக்குன்னு ஊறுகாய் பாத்திரத்தில் பானையில் இருக்கிறத அப்படியே கையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால இப்போ ரெண்டு பேத்துக்கா நாலு பேத்துக்கா ஒருத்தருக்கா அதுக்கு தகுந்தாப்பில் ஊறுகாய் எடுத்து வச்சா அதே கையில் எடுத்து வச்சு அப்படி. ஏன்னா சில வகையை யுக்தியினால சிலவற்றை சரி பண்ணிக்கணும். சுருதி யுக்தி அனுபவம் இருக்குது அல்லவா. அதனால கையினால் ஊறுகாய் ஆதிக்கிடுக சேட நீர் சைவர் அருந்து வரோ தான். நீர் வருவது இருக்குதே, கையினால் ஊறுகாய் ஆதிக்கிடுக சேட நீர் சைவர் அருந்து வரோ தான். அதனால ஊறுகாய் முதலியவற்றை கையினால் இடுக சேட நீர் சைவர் அருந்து வரும். சேட நீர் என்றால் இப்போ சும்பலையோ மற்ற பாத்திரங்களோ தண்ணீர் நாம் சாப்பிட்றோம் அல்லவா, சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஒருத்தர் கொடுக்கணும். நம்ம குடிச்சா அதோட நிறுத்திக்கணும். பல பேர் விவரம் தெரியாது கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சேட நீர் சாப்பிடக்கூடாது. சில இடங்கள்ல இருந்தாங்க பாட்டில் தண்ணி இருக்குதுன்னு கொடுப்பாங்க. என்கிட்ட சாதா ரொம்ப சுதாரிச்சுக்குவேன், குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், சாமானியமாக குடிக்க மாட்டேன். அதனால சேட நீர்னு பேர். சேடம்னா பாத்திர சேடம், அது தெரியும் உங்களுக்கு. பாத்திர சேடம் பரிகல சேடம், அதுவும் அது குடிக்கலாம் குடிக்கலாம். அதுவும் ரெண்டாம் பட்சம் தான் குடிக்கலாம். அதனாலே அப்படி மற்றவர்கள் சாப்பிட்ட சேட நீரை உண்ணக்கூடாது. தனக்கு மூத்த அடியவர்கள் சாப்பிட்ட சேடம் சாப்பிடலாம். இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஊருக்காரர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ரொம்ப தொடர்பாக இருக்கலாம். அவன் சாப்பிட்டு வச்சுருப்பான் தண்ணி பாட்டில், இந்தா குடின்னு அந்த இடத்துல சுதாரிச்சுக்கணும். சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணின்னு கேட்கப்படாது. அப்படி இருந்தா கேட்டால் கொடுப்பானா, கொடுத்து குடிக்கலன்னா கோவிச்சுக்குவான். இதெல்லாம் இங்கே அதை சுதாரிச்சுக்கணுங்கிறத அதை தான் சொல்லுவோம். கொண்டு போயிடணும், கொண்டு போகலன்னு வச்சுக்க. அப்படி சாப்பிட்டு விட்டால் அருந்தினால் அற்றைக்கு உபவசியாய் பின்னால் அருந்திடுக பஞ்சகவியம். அப்படி ஏதாவது தெரியாம அடுத்தவன் சாப்பிட்ட மிச்ச தண்ணியை சாப்பிட்டுட்டின்னா அன்னைக்கு உபவசியா இருந்துரு சாப்பிடாம. மற்ற நாள் சாப்பிடு, பஞ்சகவியம் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடுங்கிறார். பஞ்சகவியம் எப்ப தயாரிக்கிறது? ஆமா ஆமா, சொல்லு சொல்லு. ஆதி என்றதுனால் பச்சடி வற்றல் வடகம் பணியாரம் முதலியன கொள்வான். சாப்பிட்டு மிச்சத்தை எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது. தண்ணீரேன்னா பரமத்தான். சாப்பிட்ட பிறகு ஒரு பொருள் மிச்சமா இருந்து கொடுக்குறாங்கன்னா சாப்பிடக்கூடாது. அது அடியாறுகள் தீட்சை பெற்றவர்கள்ங்கிறது வேற, சாதாரணமானது வேற. சாதாரணமானது தொடப்படாது. அடியாறுகளிலே மூத்தவர்களாக இருந்து பூசலியவர்களாக இருந்து அவங்க சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடலாம். அதுதான் புண்ணியம்னு ஆகி போகுது. பாத்திர சேடம் பரிகர சேடம்னு சொல்றது. அதனாலதான் வந்து மாகேஸ்வர பூசை எல்லாம் அடியவர்கள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த மாகேஸ்வர பூசை பண்றவன் கடைசியில் சாப்பிடணும். மாகேஸ்வர பூசை பண்றவன் அடியாரெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிற்பாடு கடைசியில் சாப்பிடணும். பாத்திர சேடம் அபஞ்சகவியம். அப்படி அற்றைக்கு மிகுந்த சலத்தை ஒருவன் குடிப்பானாயின் அன்றைக்கு உபவசியாயிருந்து மற்ற நாளில விதிப்படி தாவித்து சௌர்மானுக்கு ஆட்டி பாத்திரத்தில் செடித்த பஞ்சகவியத்தை உட்கொள்வோம். அதனாலே அதுல சாக்கிரதையான போஷணத்தின் பின் குடித்தானாயின் மற்ற நாள் ஓசியாயிருந்து மூன்றாம் நாளிலே கவியம் உட்கொள்வோம். இப்ப போஷணத்துல சாப்பிட்டு கூடாதுங்க. போஷணத்துல இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், அவன் சாப்பிட்டு தண்ணியை வச்சிருக்கான், அந்த சேவையை சாப்பிட்டான்னு வச்சுக்க. மறுநாளும் சாப்பிடாம இருந்து மூணாம் நாள் பஞ்சகவியம் சாப்பிட்டு அப்புறம் தான் சாப்பிடும். தண்ணீர் அருந்தேன் முகந்தாழ்த்த தன்னிக்கையால் உன்னேல் அந்நீரை உகந்து முகத்தை தாழ்த்து தண்ணீர் குடியாதே அந்நீரை கையால் அள்ளி உகந்து உன்னேல். தண்ணீர் எப்படி அள்ளி குடிப்பாக அப்படி குடிக்க கூடாது. முகத்தை தாழ்ந்துன்னா இந்த இப்படி வச்சுட்டு குடிக்கிறதா புரியுதா? புரியுது. இவரெல்லாம் தெரிஞ்சு அதையும் சொல்லிடுச்சு. முகத்தை தாழ்த்து தண்ணீர் குடியாது, கருத்துனா எல்லாத்தையும் வாங்கணும்னு வாயில வச்சுக்கிறாங்க, பாதி பாத்திரம் வாய்க்குள்ள இருக்கு. ஐயோ ரொம்ப கொடுமை கொடுமை கொடுமை, அதை பார்த்துட்டு எப்படி சாப்பிடுறது அடுத்தவே ரொம்ப கொடுமை. கவிக்கிட்டே சாப்பிட்ற அது ஒரு பெருமையா நினைக்கிறேன். கவிக்கிட்டு சாப்பிடாதவே தெரியாதவே, பல்லு விளக்காம சாப்பிடவன் தெரிஞ்சவே, பல்லு விளக்கிட்டு சாப்பிடவே தெரியாதவன். இந்த காலத்திலயும் இப்படி இந்த நாகரிகம் தெரியாம இருக்கு அது போல. அதனால கவ்வி உண்ணக்கூடாது. அதனாலே முகம் தாழ்த்து தண்ணீர் அருந்தேல் ஆறு குளம் முதலியவற்றில் சென்று அந்நீரை கையால் அள்ளி மகிழ்ந்து பானம் பண்ணாது. இப்படி அதில் அள்ளி குடிக்கணும் அப்படின்னாலும் இந்த உருகையில் அள்ளி வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோ, குடிச்சுதான் ஆகணும்னா இந்த உருகையால் அள்ளி சாப்பிடலாம், வலது இந்த ரெண்டு கையில் அள்ளி சாப்பிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் சாக்கிரதையா தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல, இப்படி எல்லாம் அள்ளி சாப்பிடக்கூடாது. நான் சின்ன வயசுல இருந்து அப்படி சாப்பிட்டதே கிடையாது, இதுக்கு தெரியாது முந்தி கூட தெய்வத்துக்கு வராது முந்தி கூட சின்ன வயசுல கூட அப்படி சாப்பிட கிடையாது. இயற்கையாவே புசிக்கும் போது அவ்விடத்தில் ஒரு வெள்ளையாயில் சலபாத்திரத்தை இடக்கையில் அடுத்து வலக்கையில் உள்ள அன்னம் எல்லாவற்றையும் வரிகலத்தில் ஊத்து விட்டு முன்கையினாலே தாங்கி பானம் பண்ணுது. விரத்தன், விரத்தன்னா சன்னியாசி வந்து இந்த விளக்கினா சாப்பிட வேணும்னு ஒரு விதி இருக்கா, இந்த கையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானு வச்சுக்க, இந்த கையில் அண்ணன் இருக்குது அதை அப்படி உதுத்து விட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த கையினாலே எடுத்து இன்னைக்கு எடுத்து இந்த வழக்கை உதவி விடும் அப்படி சொன்னாங்க. உரையேல் அசனத்து உபயோகம் அல்ல விரை அதிகமாக அருந்தேல் போஷணம் பண்ணும் போது அதற்கு உபயோகம் அல்லாத பரவார்த்தைகளை பேசாது. சாப்பிடும் போது என்னென்னத்தையே பேசுவான், பேசக்கூடாதெல்லாம் பேசுவான், அருவறுப்பெல்லாம் பேசுவான், அநாகரியமான பேச்சுவார்த்தை. அப்படி உண்ணும்போது உபயோகம் அந்த போஷணத்துக்கு உபயோகம், அம்மா கொஞ்சம் சாம்பார் போடுங்கன்னு கேட்கலாம், கொஞ்சம் ரசம் உண்டு வாங்க, கொஞ்சம் சர்க்கரை வையுங்களே அப்படின்னு அதுக்கு உபயோகமான வார்த்தை அப்படி பேசலாமே தவிர அதையெல்லாமே சார் எங்கிருந்து வரிய வந்து பரவார்த்தைகளை பேசாதே, உபயோகம் இல்லாத அதற்கு பொருத்தம் இல்லாத வார்த்தைகளை பேசாதே. முக்கால் வயிற்றுக்கு மேற்பட போஷணம் பண்ணாது, முக்கால் வயிற்றுக்கு மேற்பட போஷணம் பண்ணாது. அது எப்படின்னா அவ போதுங்கிற அளவுக்கு சாப்பிட முடியும், இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகமா சாப்பிட்டா கெடுதல் தானே, அதிகமாக சாப்பிட்டா என்ன பண்ணும், கெடுதல் பண்ணும். அதனாலே அளவோடு அளவோடு உண்ணுதல், அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுதான், அமிர்தமாக ஆகிடும், அளவுக்கு மீறினால் நஞ்சாகிவிடும், மீது ஒன்று விரும்பிடும். அதனால அதிகமாக நல்ல ருசியாக இருக்குன்னு அதிகமாக சாப்பிடக்கூடாது கெடுதல். அதனால அவாவா வயிற்றுக்கு தகுந்தவார், அதை ஒருத்தர் சொல்லுவார் போஷணங்கால் வயிறு பதார்த்தங்கால் வயிறு தண்ணீர் கால் வயிறும்பார் ஒருத்தர். அப்படிலாம் இருக்க முடியாது நம்மளால, முடிஞ்சவரையிலும் போஷணம் குறைச்சலாம் போச்சுனா தூக்கம் வராது, கை கால் உலட்டல் எடுத்துக்கும், அப்புறம் நடிச்சாமத்தில் இருந்து சாப்பிட முடியா இருக்கும். இவங்களுக்குலாம் அது தெரியும், தெரியுமா தெரியாதா, கண்டிப்பா தெரியும் இல்லை, அதான் யாரா இருந்தா தானே, யாரா இருந்தானே அப்ப தூக்கம் வராது வர வேணும், அப்புறம் சாப்பிடுதானே ஆகும். அதனால வயிறு கொள்ளு மடகு அதிகமாக கிடைக்காது. யோகோ அது பாவம் வேற, பத்தாம போனது பாவம் அல்ல. கால் வயிற்றுக்கு சலத்தையும் வாயுவையும் பூரிக்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இதுல எல்லாம் நீங்க எப்படி பண்ணணும்னா அவ வயிற்றுக்கு தகுந்தா போல சாப்பிடுவோம், அதிகமாக உண்ணக்கூடாது. ருசியான பொருள் நின்று அதிகமாக சாப்பிடப்படக்கூடாது, சேராத பொருளா இருக்கும் நல்ல ருசியா இருக்கும் அதை சாப்பிடப்படக்கூடாது அது போச்சு. போஷணம் வந்து மூணு வடையும் சாப்பிடக்கூடாது, மூணு வடையும் சாப்பிடும். காலையில வழிபாடு பண்ணின உடனே ஏதாவது சொல்ப ஆகாரம், காபி, மோர் முதலான பானங்களை, ஆர்லிஸு, பூஸ்ட்டு, போன் விட்டா அப்படி ஏதோ சாப்பிட்டுக்கணும். மத்தியான வேளையில் சாப்பாடு, மத்தியான வேளை தான் சாப்பாடு. மத்தியான வேளையில் சாப்பிட்டுட்டா அப்புறம் மாலையிலே வந்து சிற்றுண்டியாக வச்சுக்கலாம், அல்லது போஷணம் நல்லா, அது அவ உடம்பை பொறுத்து. சாப்பாடு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் சில பேர்த்துக்கு. அதனால பாடுறாக இரண்டு வேளை தான், ஒருபோது போகியே, ஒருபோது யோகியே, ஒன்றளிக்கை மாதிரி இருபோது போகியே, திரிபோது உண்பான் உடல் விட்டு போகியே, திரிபோது ரோகியே, திரிபோது ரோகியே, திரிபோது ரோகியே, உண்பான் உடல் விட்டு போகி என்று புகழ் என்பது நீதி நூல். அதனால ஒருவேளை யோகி, இருவேளை போகி, மூணு வேளை போய், ஒருவேளை யோகி, ரெண்டு வேளை போய் இல்லறத்தான், மூணு தடவை சாப்பிட்டான்னா ரோகி, நாலு வேளை சாப்பிட்டான்னு அவன் போய், ஊரை விட்டே போய், ஊரை விட்டே போயிடுவான், உடலை விட்டே போய்விடுவான். சரீர தர்மம்னா எப்படி சாப்பிட்டா இந்த சரீரம் நமக்கு சொன்னபடி கேட்குமோ அப்படி சாப்பிட்டு போயிட்டு, ஆசாரத்தையும் விட்டு விடக்கூடாது, உடல் சௌகரியத்தையும் விட்டு விடக்கூடாது, ரெண்டையும் அனுசரிக்கணும். அதற்கு மேலே மாற்றி மயிர் மற்றும் விரைவில் புறம்புணலால் நீற்றாலும் சுத்தி நிறை, புசிக்கும் போது அன்னத்திலே மயிர் முதலியவை கிடைக்கும், அவற்றை சிறிது அன்னத்தோடு புறத்தே நீக்கிவிட்டு கை கழுவிக்கொண்டு சலத்தினாலும் திருநீற்றினாலும் சுத்தி கொண்டு, அந்த மாதிரி ஒரு தூசி, ஒரு மயிர் முதலானவற்று கிடந்தால் அதை அப்படியே எடுத்து சாதத்தோடு, அது சேர்ந்த சாதத்தோடு எடுத்து நீக்கிவிட்டு, இப்போ நிறைய சாதம் வச்சுருக்கா அதில் கிடந்துச்சுன்னா அத்தனையும் உடம்புடணுங்கிற அவசியம் இல்லை, அதை எடுத்துட்டு சலத்தினாலும் திருநீற்றினாலும் சுத்தி கொள்ளும். ஆக அதிகபட்சம் சாதம் வச்ச உடனே கொஞ்சம் திருநீற்றை எடுத்து அஸ்திரமந்திரம் சொல்லி தெளிச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. சாதம் பரிமாறின உடனேயே முதலிலேயே திருநீற்றினாலே, அஸ்திரமந்திரத்தாலே, பிரணவத்தோடு சேர்ந்த அஸ்திரமந்திரத்தினாலே அந்த சாதத்தில் தெளிச்சுட்டு சாப்பிட்றது எங்கே சாப்பிட்டாலும் விஷயம், அது ரொம்ப விஷயம். அது பண்ற திருநீர் தெளிக்கிறது, திருநீர் தெளிக்கிறது திருத்தத்தில் தெளிக்கிற ஒன்று, அதோட திருநீர் சிறப்பு, தண்ணீரில் புரோச்சிக்கிறோம், அதோட திருநீற்றினால சுத்தி பண்றது சிறப்பு. அதான் கவச மந்திரத்தை தண்ணீர் விட்டு கவச மந்திரத்தால சுத்துறோம், திருநீற்றை தெளிக்கிறது, திருநீற்றை தெளிக்கிறது. சாதம் மற்றதெல்லாம் பரிமாறின உடனே கொஞ்சம் ஒரு லேசா திருநீர், அதுக்குன்னு அப்படி அள்ளி போடக்கூடாது, லேசா கொஞ்சம் ஊறி அஸ்திராயனம் வந்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருந்தார் மண்டையூரில், அந்த சாமியார் அப்படிதான் சாப்பிடும்போது, மண்டையூரில் இருந்தார் ஒரு சாமியார், ஆமாம், அந்த சாமியார் சாப்பிடும்போது ஊதிய அப்படி தெளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். மற்றும் என்றது எறும்பு கொசு முதலானவற்றை பாகம் பண்ணும் போதே கூடி கிடந்து பாகம் பண்ணப்பட்டதெனின் மயிரொலிய மற்றவையாயின் புசிக்காது பசுக்களுக்கு கூட்டுக, மலங்க பசுக்களுள் கீழான பசுக்களுக்கு கொடுப்பாயா. அதையால் அந்த சாதத்தில் வேற ஏதாவது அறுவறுப்பாக கிடக்கிறதாச்சுன்னா அதை அப்படியே சாப்பிடாதே, அதை வந்து பசுக்களுக்கு கொடுத்துருங்கிறார். பசுக்களுங்கிறது கூட சாதாரண பசுவை சொல்கிறார். அதுக்கு மேலே இன்னொன்று, ஈனர் பொலையர் இருதுமதி நாய் பன்றி ஏனையவும் பாராவிடத்து ஈன சாதி யாரும். நல்லா கவனமாக கேளுங்க, புசிக்கும் போது ஈன சாதி யாரும், பொலையர் பொலையரும், இருதுமதியும், இருதுமதினா புரியுதா, இருதுமதினா புரியுதா, தெரியலையா, தூரஸ்ரீ தூரமானஸ்ரீ, வீட்டுக்கு விளக்கா இருக்கிறவ, வீட்டுக்கு விளக்காய் இருக்கிற பொண்ணா, நாய் பன்றி, நாயும் பன்றியும் பாராத விடத்தி சாப்பிடும் போது ஈனசாதியார் புலையர்கள் வீட்டு விளக்கான பெண்ணு நாய் பன்றி பூனை கோழி இவைகளெல்லாம் காகம் பருந்து இவைகளெல்லாம் பார்க்க முடியாத உண்ணாது. அதிகபட்சம் அப்படி தான் நாம் இருக்கிறோம். இன்னும் சில பேர் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கோளாறு இருக்கும், அதை சரி பண்ணிக்கணும். வீட்டு வழக்கான பொண் சமைச்சும் போடுறா, என்ன பண்ணுவா? அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா அதுக்கு வந்து அந்த மாதிரி வேற ஏதோ வாய்ப்பு தோது இல்லைன்னா வந்து அது ஸ்நானம் முதலியனால சுத்தி பண்ணிக்கிட்டு சிவனை நினைச்சு சாப்பிட வேண்டியது. அப்புறம் என்ன பண்றது? பட்டினியாவும் கிடக்க முடியும். ஆகையினாலே அப்படி உண்ணும் போது மற்றவர்கள் பார்க்க முடியாது, உண்ணக்கூடாது. இப்போ வேற இடங்கள்ல ஹோட்டல்ல சாப்பிடுறது கூட நமக்கு புறம்பு தானே. சாப்பிட்ட இடத்துல இச்சில் இடத்துல சாப்பிடக்கூடாது, அதை தொடச்சு விட்டுதான் உட்காரணும். அதில் அதுக்கு மேலே வந்து யாரோ சமைக்கிறேன், யாரோ உண்டாரன், அன்னைக்கு நம்ம சாப்பிடும்போது போயிடும்போது சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன், அவன் சாப்பாடு சாதம் வச்சுருக்கேன், பேசுகிறேன், அதில் அப்படியே எச்சில் திரிச்சிருச்சு. பேசுவேன் நான் பார்த்தேன், அப்படி பேசும்போது எச்சில் திரிச்சிருச்சு அந்த சாதத்துலேயே. நல்ல வேலையா நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். அது நான் சாப்பிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டேன், அங்கே மேச டேபிள் வச்சிருக்கிறேன், பேசுறேன், என்னமோ பேசுறேன், எச்சில் சுத்தத்தில். அது யாருக்கு தெரியுது? அதனாலதான் நம்ம பிறர் வீட்டிலோ பிற இடங்களிலோ அண்ணம் புசிக்காமல் இருக்கிறது உத்தமம். அது புசிக்காமல் இந்த முறைகள் தெரிந்த ஆசாரமுடைய அடியார்கள் வீட்டிலே அடியார்கள் இந்த ஆசாரங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் சிகிச்சை பெற்றா இந்த இதெல்லாம் கட்டாயம் படிச்சே ஆகணும், கேட்டே ஆகணும். அந்த மாதிரி இந்த ஆசார விருதிகள் எல்லாம் ஆண்களும் தெரிஞ்சுக்கணும், பெண்களும் தெரிஞ்சுக்கணும் போலாம். அதனால தப்பு இல்லை. கோயிலுக்கு போகும்போது அதான் நம்ம வீட்டு சாதத்தை கொண்டு வரது உத்தமம். அதனாலதான் சில பெரியவா சமையல்காரனை கூடவே ஊட்டி பெறுவாங்க, சமையல்காரனை கூடவே ஊட்டி பெறுவாங்க, தானே சமைச்சாப்படுறவா இருக்கா அப்படிலாம் இருக்குப்பா. நல்ல தீவிரமான பக்தி, முடிஞ்ச வரையிலும் ஆசார குறைவு இருக்கப்படாது. பூனை, எலி, மூடிகம், பள்ளி, உர்க்குருவி என்னும் அவற்றுள் ஒன்று பார்க்கின் அதனை ஓட்டி திருநீற்றினாலும் செலத்தினாலும் சுத்தி செய்து புசிக்கும். பூனை, எலி, மூடிகம், பள்ளி, உர்க்குருவி என்னும் இவற்றுள் ஒன்று பார்க்கின், பார்த்தாலே புசி. புலால் சாப்பிடுகிறவன் பார்க்க நம்ம சாப்பிடக்கூடாது. ஒருத்தன் புலால் சாப்பிட்றான்னு வச்சுக்க, மாமிசம் மாமிசம் சாப்பிட்றவன் பார்க்குறாப்பில் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால தான் இந்த பிராமணர் ரங்கராஜர்லாம் சாப்பிடும்போது சாத்திக்கிறது. சாதாரண பழமொழி எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், காடி கஞ்சியாக இருந்தாலும் மூடி குடுறாம்பா, காடி கஞ்சி ஆயினா மூடி குடி. ஆமாம் ஆமாம், சுத்தம் அடங்கி போகுது, பார்வையும் படாம. அதுக்குன்னு சொல்லி எல்லா குற்றங்களுக்கும் பேச வேண்டாம். சிவ நம பார்வதி பதே வரியார் கருங்கண் மனமாதர் மகவாது துந்தம் மதுவாகி திருபோது நின்று மெலியாதே திருதாளி நம்பு தருவாயும் அருள்வோனே பரமே சுரந்தம் அருள்வாலா அருகே தவந்தம் அருவோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே அலைவாய் அமர்ந்த பெருமாளே வான்முயில் வளாது வைய மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது உயிரள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வன் இது விடங்குக உலகம் எல்லா பார்வதி பதே.